அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
தவக்காலம் மூன்றாம் ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, வசனங்கள் 1-17 முடிய. கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேறச் செய்தவர். என்னைத் தவிர வேறு தெய்வங்கள் உனக்கிருத்தல் ஆகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர் திரளில் உள்ள யாதொன்றில் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3-4 தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நீ உழைத்து உன் அனைத்து வேலையையும் செய்வாய். 7 நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும், உன் அடிமையும் அடிமை பெண்ணும், உன் கால்நடைகளும், உன் நகர்களுக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்து 7 ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய்ச் சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி அடிமை, அடிமை பெண், மாடு கழுதை அல்லது பிறர்க்குரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 19.
ஆண்டவரின் திருச்சட்டம்.
இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 22 முதல் 25 முடிய. யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடை கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானமிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 13 முதல் 25 முடிய. யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தை ஆக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்து சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, இன்று உடல் தூய்மையா உள்ள தூய்மையா என்பது பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். வள்ளுவர் கூறுகிறார், புறந்தூய்மை நீரான் அமையும் அகம் தூய்மை வாய்மையாற் காணப்படும். அதாவது புற தூய்மை நீரினால் ஏற்படும், அதுபோல அகத்தூய்மை வாய்மையினால் உண்டாகும். காசிக்கு சென்று கங்கையில் குளிக்கிறான் மனிதன் தூய்மை அடைவதற்காக. திருப்பதிக்கு சென்று மொட்டையடிக்கின்றான் செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேட. வேளாங்கண்ணிக்கு சென்று வத்தி ஏத்துகின்றான் பாவங்களை போக்க. ஆம், இன்று மனிதன் தான் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்கின்ற பாவங்களுக்கு பரிகாரம் தேட வேண்டும் என்று நினைக்கின்றான். நல்லது. ஆனால் இந்த எண்ணம் அந்த நேரத்தோடு நின்றுவிடக்கூடாது. தான் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் சுத்தம் இருக்க வேண்டும். சுத்தம் சோறு போடும் என்பார்கள். அதாவது சொல் சுத்தம், மனசுத்தம், செயல் சுத்தம் உடையவர்களாக இருக்க வேண்டும். மனித இயல்பு தவறு செய்யக்கூடியது. ஆனால் தவற்றை உணர்ந்தபின் அதிலிருந்து மீண்டு தன்னையே காத்துக் கொள்ள வேண்டும். சேற்றில் ஒரு அழகான தாமரைப்பூ மலரவில்லையா? எனவே என்னுடைய தீய செயலுக்கு சமூகம்தான் காரணம் என்று சொல்லி தப்பிக்க கூடாது. அதே சமயம் சேற்றில் தவறி விழுந்துவிட்டவன் மீண்டும் எழுந்து குளித்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதில்லையா? இந்த தவக்காலம் அதற்காகத்தான் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தியும் இதைத்தான் ஆழமாக எடுத்துரைக்கிறது. ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் ஆலய தூய்மை செய்கிறார். ஆண்டவர் உறைவிடத்தை அசுத்தமாக்கி விட்டார்கள் யூத குருக்களும் பரிசேயர்களும். எனவே அசுத்தமாக்கப்பட்ட எருசலேம் ஆலயத்தை இயேசு துப்புரவு செய்கிறார். துப்புரவு செய்வது என்பது ஒரு தனிப்பட்ட ஆழமான கருத்தை சொல்கிறது. அதாவது, கிணற்றில் தண்ணீர் கிடைக்க வேண்டுமென்றால் அந்த கிணற்றை ஆழப்படுத்தி தூரெடுக்க வேண்டும். அப்போதுதான் அழுக்கெல்லாம் வெளிவந்து புது ஊற்று பிறக்கும். அதுபோல இயேசுவும் ஆண்டவனின் ஆலயத்தை வெளிப்புற அடையாளமாக தூய்மை செய்வதோடு அந்த ஆண்டவனின் ஆலயங்களான ஏழை எளிய மக்களை, அழுக்குகள் போல் கரைபடிய செய்த யூத மக்களை துப்புரவு செய்கிறார். அவர்களுடைய அநீதி செயல்களை கண்டித்து அவர்களின் ஏமாற்று வித்தைகளை அடித்து விரட்டி தூய்மையை கொண்டு வருகின்றார். இங்கு இரண்டு வகை தூய்மை துப்புரவு. ஒன்று, கள்வர் குகையாக்கப்பட்ட ஆலய தூய்மை. இரண்டு, கள்ளத்தனம் அழிந்த மக்களின் வாழ்க்கை துப்புரவு. இயேசு எதற்காக அவ்வளவு கடினமாக அங்கு இப்படி நடந்து கொண்டார்? பழைய ஏற்பாட்டில் எருசலேம் ஆலயம் சாலமோனால் கட்டப்பட்டு இறைவன் உரையும் புனித தலமாக கருதப்பட்டு மக்களின் வாழ்வில் இரண்டர கலந்திருந்தது. இன்னும் சொல்லப்போனால் எருசலேம் ஆலயம் அவர்கள் வாழ்வோடு வாழ்வாக கலந்துவிட்ட ஒன்று. ஆலயத்தை மையம் கொண்டுதான் இஸ்ரேல் மக்களின் வாழ்வும் அமைந்திருந்தது. அவ்வாலயம் புறவினத்து அரசர்களால் இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட போது அழிக்கப்பட்டது. அவ்வாலயம் மீண்டும் செருபாவேலின் தலைமையில் கட்டப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டது. அதுவும் அழிக்கப்பட்டது. மூன்றாம் முறையாக இதுமேயனும் பாதி யூதனுமாகிய பெரிய யோராதால் அரசியல் ஆதாயத்திற்காக புதுப்பிக்கப்பட்டிருந்தது. அவ்வாலயம்தான் இயேசு காலத்தில் வியாபார தலமாக்கப்பட்டிருந்தது. இங்கு வியாபாரம் நடந்தது என்பது பெரிய குற்றமல்ல. ஆனால் வியாபாரம் என்ற பெயரில் பெரிய அநீதி நடந்து வந்தது. புறவினத்து மக்களின் இடத்தில் வியாபாரம் நடந்தது. அதனால் அவர்கள் ஆலயத்திலிருந்து அந்நியப்படுத்தப்பட்டனர். ஏழை எளிய மக்களை காணிக்கை என்ற பெயரில் ஏமாற்றி அநீதி இழைத்து வந்தனர். இவைகளுக்காகத்தான் இயேசு கோபப்பட்டு சாட்டை பின்னி அவர்களை விரட்டுகின்றார். அது சரி, எருசலேம் ஆலயத்தின் புனிதம் கெட்டுவிட்டதென்பதற்காக மட்டும்தானா இயேசு அவ்வளவு கோபப்பட்டார்? இல்லை, அதைவிட மேலாக மக்களின் மன ஆலயம், வாழ்க்கை ஆலயம் புனிதம் கெட்டுவிட்டதற்காகத்தான். அதிகாரத்தில் இருப்போர் மக்களை கசக்கி பிழியும் நிலையிலிருந்து மாறி தூய்மை வர வேண்டும் என்பதற்காகத்தான். இன்று நாம் அனைவரும் இறைவன் உறையும் ஆலயங்கள். காரணம், பவுலடியார் சொல்கிறார், நீங்கள் தூய ஆவியின் ஆலயங்கள். எனவே நாம் அனைவரும் இறைவனுடைய ஆலயங்களாகிய நம் உடலை, உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். வெளிப்புற தூய்மையை விட உள்ள தூய்மையே முக்கியம் என்று இயேசுவே கூறியிருக்கின்றார். வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளிவருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும். ஒருமுறை ஞானி ஒருவர் தன் ஆசிரமத்தை அடைவதற்காக தன் சீடர்களோடு நடந்து சென்றார். அப்போது குறுக்கே இருந்த ஆற்றை கடக்க வேண்டும். அவர்கள் கடக்க முனைந்தபோது அங்கே கரையில் ஒரு இளம் பெண் அழுது கொண்டிருந்தாள். ஞானி அவளிடம், ஏன் அழுகின்றாய் என்றார். அதற்கு அவள், எனக்கு நீந்த தெரியாது என்றாள். உடனே அந்த ஞானி அந்த பெண்ணை தன் தோள் மேல் தூக்கிக் கொண்டு ஆற்றை கடந்து அக்கரையில் அப்பெண்ணை இறக்கிவிட்டு ஆசிரமம் சென்றார். அடுத்த நாள் காலை ஞானி பூஜையில் இருந்தார். அங்கு இருந்த சீடர்களுள் ஒருவன் சிரித்துக் கொண்டிருந்தான். இதை கவனித்த ஞானி சீடனின் சிரிப்புக்கு காரணம் கேட்டார். அவன், நேற்று அந்த பெண்ணை நீங்கள் எப்படி தோள்மேல் தூக்கி வந்தீர்கள்? உங்கள் புனிதம் கெட்டுவிட்டது என்றான். அதற்கு ஞானி, அவனின் அறியாமையை உணர்ந்து, மகனே, நான் சில மணி நேரம்தான் அந்த பெண்ணுக்கு உதவி செய்யும் நோக்கோடு தூக்கிக் கொண்டு வந்தேன். அவளை கரையில் இறக்கியவுடன் அவளை அப்போதே மறந்தேன். நீதான் இதுவரை அவளை உன் மனத்தில் சுமந்து கொண்டிருக்கிறாய். எனவே உன்னுடைய புத்திதான் கெட்டுவிட்டது என்றார். இனி இதயங்களே, உடல் தூய்மையை விட உள்ள தூய்மையே பெரிது, அவசியமானதும் கூட. அதை இந்த காலத்திலே செய்வோமா? சிந்திப்போம், செயல்படுவோம்.
எங்கள் அன்பின் தெய்வமே, கடந்து சென்ற நாட்களில் எங்களை கண்மணி போல் காத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருகின்ற நாட்களில் உமது கரம் எங்கள் எல்லோர் மேலும் இருப்பதாக. பயப்படாதே, மகிழ்ந்து கழிகூறு. இறைவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உம்மை துதிக்கிறோம். வனாந்திரமான எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும். எங்கள் குடும்ப வருமானங்களில் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை தாரும். விழிநீர் மல்க வேண்டுகின்றோம் இறைவா. எங்கள் நாடுகளில், எங்கள் வீதிகளில், எங்கள் வீடுகளில் எவ்வித பிணி நோய் அணுகாமல், சங்கடங்களின்றி யாவரும் சுகமாய் வாழ அருள் பொழிவீராக. எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற பாவங்கள், சாபங்கள், யாதிகள் யாவும் உமது வல்லமையினால் விரட்டப்படுவதாக. எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே நீர் இருப்பதாக கூறியிருக்கிறீர். இதோ எங்களோடு உம்மை நோக்கி வேண்டும் அனைவரும் உமது பிரசன்னத்தை இப்போது பெற்றுக் கொள்வார்களாக. அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் உமது அடைக்கலத்தில் வைத்து காத்துக் கொள்வீராக. இனி வரும் நாட்கள் எங்களுக்கு வழமை மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். இறைவா, எங்கள் கவலைகள் அனைத்தும் அழித்து நாங்கள் மனநலமும் புது வளமும் பெற்று மகிழ உம்மை வேண்டுகிறோம். ஆமென்.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.